நமஸ்காரம். வேதங்களை பற்றியும் ஸ்மிருதி இதிகாச புராணங்களை பற்றியும் பொதுவாக மக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது. அதை பற்றி கூறுகிறேன். இப்ப சமுதாயத்தில் இருக்கும் ஒரு பழக்கத்தை ஒரு திரிடத்தில் சொன்னேன். அவர் உடனே அதற்கு பதிலுக்கு, அது புராணத்தில் இருக்குமா இருக்கும், அதை கண்டுகொள்ள வேண்டாம், மூலமான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதிலிருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் இவையெல்லாம் மனிதனாய் பிற்காலத்திலே இயற்றப்பட்டவை, அதனால் அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அதை ஒதுக்கிவிடுவோம். அது யாரோ சிலர் தங்கள் விருப்பத்துக்காக இயற்றிக் கொண்டிருக்கலாம், கட்டுக்கதை. ஆனால் வேதங்கள் எல்லாம் உண்மை, அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஏன் கோவிலுக்கு போக வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறதோ, அது கூட இதிகாச புராணங்களில் தானே காணப்படுகிறது. அதெல்லாம் பண்டைய கால வேத காலத்தில் கிடையாது. இது ஒரு திறந்த சிஸ்டம், ஓபன் சிஸ்டம், எந்த பழக்க வழக்கங்களும் தேவையில்லை என்று ஒரு பெரிய சொற்பொழிவே ஆற்றினார். கொஞ்ச நேரம் திகைத்து போய் கேட்டுக்கொண்டிருந்தேன், சிந்தித்தேன். வேதத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுகிறார், ஆனால் இதிகாச புராணங்கள் கட்டுக்கதைகள், ஏற்க முடியாதவை, பிற்கால சேர்க்கைகள், மனிதனால் செய்யப்பட்டவை என்கிறார். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னால், வேதங்கள் மனிதனால் செய்யப்படாதவை, அனாதியானவை, உண்மையைத்தான் பேசும் என்று எப்படியோ இவர் நம்புகிறார். அது எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் இதிகாச புராணங்கள் கட்டுக்கதை, அது பிற்காலத்தவை, மனிதனால் செய்யப்பட்டவை, ஏற்கத்தகாதவை என்று நம்புகிறார். அதுக்கு அடிப்படை என்னன்னு தெரியல. என்ன, வேதத்தை நிரூபிப்பதற்கும் இவரிடத்தில் அடிப்படை இல்லை, இதிகாச புராணங்களை இல்லைன்னு சொல்றதுக்கும் அடிப்படை இல்லை. ஆனா ஒன்னை உண்டு என்கிறார், ஒன்றை இல்லை என்கிறார். இது எதனாலே? கொஞ்சம் அவரிடத்தில் பேச்சு கொடுத்து பார்த்தேன். இல்லே, வேதம் படிச்சிருக்கிறீர்களா நீங்கள், அதுல இது என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்றால், படித்ததில்லைன்னு சொல்லிவிட்டார். அப்பதான் எனக்கு புரி தட்டினது, இவர் படித்தே இராத வேதத்தை நம்புகிறேன், அதிலிருந்தால் ஏற்றுக்கொண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த கேள்வி கேட்டேன், நீங்க ராமாயணம் படித்திருக்கிறீர்களா, பாகவதம் வாசித்திருக்கிறீர்களா? ஆமாம், படிச்சிருக்கேன். எந்த நூலை படித்திருக்கிறாரோ அதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை, எந்த நூலை படிக்கவில்லையோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். இது என்ன ஒரு சைக்காலஜி, இது ஏதோ ஒரு மனநிலை, இது என்ன மாதிரி மனநிலைன்னு சிந்தித்து பார்த்தால், வேதங்கள் உண்மையானவை, பகவானே சொன்னவை, அதை ஏற்க வேண்டும், அது சரி அப்படிங்கிற நம்பிக்கையினாலே இவர் சொல்லவில்லை. ஏன்னா அது அவருக்கு தெரியாது, இந்த நம்பிக்கை அவரிடத்தில் இல்லை. ஆனால் இவர் என்ன நம்புறார்னால், நமக்கு அந்த வேதங்கள் தெரியாது, அனாதி காலமாக இருக்கிறது, பலருக்கும் அதில் இருக்கிறது என்னன்னு தெரியாது, ஆகவே அதில் இருப்பது உண்மையாக இருக்க வேண்டும். அப்படின்னா எது எனக்கு தெரியாதோ, எது அதை நினைச்சாலே எனக்கு திகைப்பா இருக்கோ, எது ரொம்ப பெரியதா இருக்கோ, பலருக்கும் எது தெரியாதோ, அநேகமா அது உண்மையா இருக்கும். இதுதான் நமக்கு எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற ஆட்டிடியூட். இதெல்லாம் நம்ம பண்ணா சரியா வராது, வேதங்களை பத்தி ஆங்கிலேயர்களே சொல்லியிருக்கா, ஆனா இதிகாச புராணங்களை ஆங்கிலேயர்கள் ஏத்துக்கொள்ளவில்லை, அதனால வேண்டாம், இப்படி ஒரு நம்பிக்கை. இதனால்தான் அவர் வேதத்தை மாத்திரம் நம்புறார், அதை தெரிந்து கொண்டுட்டோங்கிறதுனால இல்லை, பலருக்கும் தெரியாதுங்கிறதுனாலே. சரி, ஏன் இதிகாச புராணங்களை இல்லைன்னு சொல்றார், இவ்வளவு நல்ல ராமாயணம், நல்ல பாரதம், பாகவதம், பின் ஏன் வேண்டாங்கிறார்? அவருக்கு நினைவு, இது எனக்கே தெரிஞ்சிருக்கே, ராமாயண கதை குழந்தை கூட தெரியுமே, கஜேந்திர மோட்சம் சின்ன குழந்தைக்கே தெரியுமே, அப்ப சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஒன்றும் தெரியாத எனக்கும் கூட ஒரு புஸ்தகம் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப அதை போய் சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது மீ டூ ப்ராடக்ட், நானும் தான் போயிட்டு வரேன், இந்த எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவோம் இல்லையா, அதை போல இவர் நினைச்சுக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது போய் எதுக்கு நான் பெருசா வசத்தியா கொண்டாடணும்ப்போ, அது கதைன்னு தள்ளிடுவோம், அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இதுதான் முக்காவாசி பேர் நினைச்சிட்டு இருக்கிறது. இப்போ வேதங்கள் தெரியுங்கிறதுனாலையும் அதை சீர்தூக்கி பார்த்துட்டேன், உண்மைதான் சொல்றது, ஆராய்ச்சியினால சொல்லவில்லை. இதிகாசம் ஏன் இல்லைங்கிறார்கள், ஆராய்ந்து பார்த்து இது ஒன்றும் உண்மைக்கு சாத்திய கூறில்லை என்றெல்லாம் சொல்லலை. அது எனக்கும் தெரியும், நானும் படிச்சிருக்கேன், ரொம்ப சின்ன சின்ன கதை, எல்லாருக்கும் தெரியும், அதனால அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் இப்படின்னு நினைக்கிறார்கள். மைத்தாலஜி அப்படின்னு புராணங்களுக்கு சொல்றோம், மித் அப்படின்னாலே பாதி பொய் முக்காவாசி பொய். ஆங்கில வார்த்தை மைத்தாலஜிங்கிறது மித்திலேந்து வந்ததுன்னு வைத்துக்கொண்டு அப்ப இதெல்லாம் கட்டுக்கதை என்ன சொல்லிடலாம். எதை கொண்டு வேதங்கள் அனாதின்னு நம்புகிறோமோ அதை கொண்டுதான் இதிகாச புராணங்களையும் நம்ப வேண்டும். என்ன ஒண்ணும் வேதத்துக்கு காலம் இல்லைன்னு சொன்னோம், ஆனால் புராணங்களில் ராமாவதாரம் திரேதாயுகம், கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம் என்று யுகத்தோடு காலக்கணக்கோடு சொல்லவே சரி இது பிற்சேர்க்கைன்னு நினைத்துக் கொண்டு விடுகிறோம். அப்படி நினைக்க வேண்டாம். கிருத்தயுகத்துக்கு முன்னாலேயும் நான்கு யுகங்கள் இருந்தன, அந்த சுழற்சிக்கு முன்னாலும் நான்கு யுகங்கள் இருந்தன, அனாதி காலமா நான்கு யுகங்கள் இருக்கின்றன. அத்தனை நான்கு யுகத்திலையும் ராமாயணமும் உண்டு, பாரதமும் உண்டு, பாகவதமும் உண்டு. அதனால் வேதங்கள் எத்தனை பழமையானவையோ, தொடங்கின தேதி இல்லையோ, இதிகாசங்கள் புராணங்களுக்கும் அதே போல பழமையானவை, தொடங்கின தேதி கிடையாது. அதை வாசித்து பார்த்தால் எவ்வளவு அழகா வேத வேதாந்த கருத்துக்கள் அதில் இருக்கின்றன என்பது தெளிவா புரிஞ்சிடும். இதை தெரிந்து கொள்ளாமல் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்ம ஏது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி, இது ஒரு ஸ்லோகம். இதிகாச புராணங்களை தெரிந்து கொள்ளாமல் வேதாந்தத்தை வலுவாக தெரிந்தே கொள்ள முடியாது. சரி, அப்ப பலரும் மறுக்கிறார்களே, அது கதைன்னு சொல்றார்களே, எதனால்? இது டாக்டர் கிட்ட போறோம், உனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த சின்னதா ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணு, சரியா போயிடும் அப்படின்னு சொல்றார். நம்பிக்கையே வராது. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும், அது உனக்கு வந்திருக்கு, 10 லட்சம் ரூபாய் செலவழியும் அப்படின்னு சொன்னா உடனே நம்பிடுவோம். அதே போல வேதங்கள் கஷ்டமா இருக்கு இல்லையா, எப்ப கஷ்டமா இருக்கோ அதுதான் உண்மையான ட்ரீட்மெண்ட். ராமாயணமும் பாரதமும் எளிதா இருக்கு இல்லையா, எப்ப எளிதா இருக்கோ அப்ப அநேகமா ட்ரீட்மெண்ட் சரியில்லை, டாக்டரே சரியில்லையா இருக்கும். இந்த ஆட்டிடியூடு தான் அதுலயும் இருக்கு. இந்த மனநிலையில தான் நம்ம ராமாயணத்தை பார்க்கிறோம். அதெல்லாம் தப்பா சொல்லியிருக்கோம், பழங்காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கோம், இப்போதைக்கு ஏற்புடையதா இருக்காது, இந்த கருத்தெல்லாம் அதனால வர்றது. ஆனா பல வியாதிகளும், பெரிய பெரிய வியாதிகள் சின்ன சின்ன வைத்தியத்தினால சரியாகும். எது மீ டூ ப்ராடக்டோ அதுதான் வீட்டில் உபயோகப்படும். ஓஹோன்னு ஒரு ப்ராடக்டா இருந்தால் எத்தனை பேர் வீட்டில் அது உபயோகப்படும்? ராக்கெட்டை கொண்டு என் வீட்டு மொட்டை மாடியில் வச்சா அது உபயோகப்படுமா? ஓஹோ ப்ராடக்ட் தான். ஆனா என் வீட்டில் பூச்செடி வச்சா உபயோகப்படும். எல்லார் வீட்லையும் இருக்கிற பூச்செடி தான் இங்கேயும் இருக்கணும், எல்லார் வீட்லையும் இருக்கிற டேபிள் சேர் தான் இங்கேயும் இருக்கணும். இல்ல இல்ல, சந்திரமண்டலத்தில் உபயோகப்படுத்தப்படுற லைட்டை என் டேபிள்ல வச்சுப்பேனால் வச்சுக்கலாம், புஸ்தகம் படிக்கிறதுக்கு கண்ணு தெரியாது. அதனால ஏன் சொல்ல வந்தேன், மீ டூ ப்ராடக்ட் தான் நிறைய ஒழுங்கா வேலை செய்யும். ஓஹோன்னு ஒன்று இருந்ததுனால் அது எனக்கு வேலை செய்யுமா தெரியாது, யாரோ ஓஹோன்னு இருக்கிறவாளுக்கு வேலை செய்யலாம், நம்ம ஓஹோன்னு இல்லையே, நம்ம சாமானிய காமன் மேன். அப்ப நமக்கேற்றா போலேதான் வேதவியாசரும் வால்மீகியும் எளிதில் சொல்லி இருக்கிறார்கள், அதுதான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. வேதங்களும் ஸ்மிருதிகளும் இதிகாசங்களும் புராணங்களும் அனைத்தும் சமமான கண்ணோட்டத்தோட பார்க்கப்பட வேண்டியவை.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.